நான் எங்களுடைய சத்சங்கத்தை இரண்டு குருமார்களின் ஆசியுடனும் சத்குரு பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதியரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மீகரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வசமாதி அடைந்தனர் உலகம் முயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய நச்சிந்தனை இன்றைய சத்சங்கத்தில் நாங்கள் இரண்டு கேள்விகள் கிடைத்த கேள்விகளை வைத்து இந்த சத்சங்கத்தை நடத்துவோம் என்றிருக்கின்றேன். முதலாவதாக தலைப்பொன்று கிடைத்தது கிரியா யோகா முன்னேற்றம். அதிலிருந்து என்னுடைய சத்சங்கத்தை தொடங்குகின்றேன். இந்த கிரியா யோகமானது பஞ்சாங்க யோகம். எங்களுடைய கைவிரலில் ஐந்து விரல்கள் அமைந்திருப்பது போல் எங்களுடைய உடலில் இருக்கும் ஐந்து உறைகளுக்காக பாபாஜியினால் சிவ யோகத்திலிருந்து கிரியா யோகமாக மக்களுக்கு வகுத்து தரப்பட்ட யோகம். இந்த யோகத்தை கிரியா பாபாஜி யோகியாருக்கு கொடுத்த முறைப்படி அந்த தீச்செயலில் பெற்ற செயல்களை நாங்கள் அந்த சாதனையில் பயன்படுத்தி அந்த சாதனையில் முன்னேறி கொண்டு வருவோமாக இருந்தால் எங்களுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கும் என்பது அந்த அன்பருடைய கேள்வி. அதை பல தடவை பல இடங்களில் பேசியிருந்தாலும் அந்த முன்னேற்றத்தை பற்றி யாரும் கேட்கும்போது அதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய மனம் சொல்கின்றது. ஆகவே இந்த கிரியா சாதன பயிற்சியில் அந்த ஐந்து உடல்களுக்குரிய செய்யும் பயிற்சியில் நாங்கள் ஐந்து உடல்களிலும் எங்களுடைய முன்னேற்றத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது தேக உடலான எங்களுடைய தேக உடலில் நாங்கள் என்ன முன்னேற்றத்தை பார்க்கின்றோம் என்று சொன்னால், நாங்கள் செய்யும் ஆசனங்களால் எங்களுடைய தேகம் எவ்வளவு தூரம் புத்துணர்ச்சியுடனும் நோயற்றதாகவும் வளர்கின்றது என்பதை நாங்கள் உற்று நோக்கலாம். அது மாத்திரமல்ல, தேகம் இருந்தால்தான், அதாவது உடல் இருந்தால்தான் நாங்கள் எங்களுடைய சாதனையில் முன்னேறலாம். ஆகவே மற்றைய நான்கு உடல்களுக்கும் நாங்கள் செய்யப்போகும் பயிற்சிக்கு தேக உடல் முக்கியமானது. ஆகவே தேக உடலில் நாங்கள் செய்யும் பயிற்சியில் இருக்கும் முன்னேற்றத்தை நாங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரையலாம் என்று சொல்லப்படுவது போல் தேக உடல் சரியாக இருந்தால்தான் எங்களுடைய சாதனையில் நாங்கள் நன்றாக முன்னேறி கொண்டு போகலாம். ஆகவே முதல் தேக உடலில் நடக்கும் தேக உடலில் நடக்கும் வித்தியாசத்தை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அடுத்த உடலாக இருப்பது சுவாச உடல். அந்த சுவாச உடலில் நாங்கள் செய்யும் குண்டலினி பிராணாயாம பயிற்சி மூலமாக எங்களுடைய குண்டலினி சக்தி என்ன மாதிரி அந்த பயிற்சியின் மூலமாக மேலேறி கொண்டு போவது என்பதை நாங்கள் சக்கர அடையாளப்படுத்தல் மூலமாகவும் எங்களுடைய குணங்கள், அதாவது எங்களுடைய குணங்களில் மூன்று குணங்களாகிய சாத்விய குணம், ரஜோ குணம், தமோ குண வளர்ச்சியில் எப்படி நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதை உற்று நோக்கி எங்களுடைய முன்னேற்றத்தை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக மனம், மன உடம்பு. மன உடம்பில் நாங்கள் செய்யும் தியானங்களை சற்று கூடுதலாக செய்து கொண்டு போவோமாக இருந்தால், தியானத்தில் எங்களுடைய மனதை அடக்குவோமாக இருந்தால், அடக்குவது என்று சொல்வது அதை கட்டாயப்படுத்தி அடக்குவதில்லை, மனதிலே வேறு எண்ணங்கள் உதிக்காமல் அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தி மனதை அலைய விடாமல் எங்களுடைய தியானத்தில் நாங்கள் வென்று கொண்டு வருவோமாக இருந்தால் அந்த அந்த உணர்வுகளை அந்த அந்த மனதில் ஏற்படும் விளைவுகளை கூட நாங்கள் அவதானித்து கொண்டு செல்லலாம். ஆகவே இந்த தியான பயிற்சி மூலம் எங்களுடைய பயிற்சி எவ்வளவு தூரமாக முன்னேறி கொண்டு போவது என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக அறிவுடம்பு, அதாவது நாங்கள் மந்திர ஜபம் மூலமாக எங்களுடைய அறிவுடம்பை மெருகேற்றுகின்றோம் சாதனை பயிற்சியில். அதன் மூலமாக எங்களுடைய இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி என்ற ஆங்கிலத்தில் சொல்லப்படும் அறிவு, எங்களுடைய அறிவுத்திறன் எங்களுடைய உடலில் எவ்வாறு வளர்கின்றது, அந்த அறிவுத்திறனால் ஆன்மீகத்தில் எங்களுக்கு எவ்வளவு தூரம் நாட்டம் போகின்றது, நாங்கள் என்ன செய்கின்றோம் என்பவற்றை நாங்கள் உற்று நோக்கலாம். அதுக்கடுத்தது ஆன்ம உடம்பு. ஆன்ம உடம்பு தான் முக்கியமானது, அதான் கடைசி நிலை. ஆனால் அந்த நிலையை நாங்கள் முதலில் இருந்தே அவதானிக்க தொடங்க வேண்டும். அதாவது நாங்கள் ஆன்ம உடம்பில்தான் எங்களுடைய விழிப்புணர்வை முதலிலிருந்தே சற்று சற்று வளர்த்து கொண்டு வந்து, அந்த விழிப்புணர்வை வளர்க்கும் போது நாங்கள் அந்த ஆன்ம உடலிலிருந்து சாட்சி பொருளாக நடப்பவற்றை எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு வர வேண்டும். ஆகவே இந்த அஞ்சு உடம்புகளிலும் நாங்கள் செய்யும் பயிற்சிகளினால் இப்படியான நிகழ்வுகள் எவ்வாறு வளர்ந்து கொண்டு போவதென்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அத்துடன் பாபாஜியின் நான்கு நிலைகளான அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி என்று சொல்லப்படும் இந்த நான்கு நிலையான தூண்கள் பாபாஜி கூறுகின்றார். பாபாஜியின் தெய்வீய குரலில் இந்த நான்கு தூண்களிலும் நாங்கள் எவ்வாறு வளர்ந்து கொண்டு போகின்றோம் என்பதையும் நாங்கள் அவதானித்து கொண்டு வர வேண்டும். எங்களுடைய அன்பு நிலை முதல் எப்படி இருந்தது, எப்படி வளர்ந்து கொண்டு போகின்றது ஒவ்வொரு நாள் பயிற்சி மூலம், தொண்டு எப்படி வளர்ந்து கொண்டு போகின்றது, பக்தி எப்படி வளர்ந்து கொண்டு போகின்றது, பாபாஜியை நோக்கிய ஈர்ப்பு சக்தியான சரணாகதி எப்படி போகின்றது என்பதை நாங்கள் துல்லியமாக கவனித்து கொண்டு வர வேண்டும். இவற்றிலெல்லாம் நாங்கள் மேலே வருவோமாக இருந்தால் அந்த விழிப்புணர்வு என்பது எங்களுடைய ஆன்ம தளத்திலிருந்து நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் அதை வைத்து நாங்கள் சாட்சி பொருளாக மாறி எல்லாவற்றைக்கும் நாங்கள் பொறுப்பல்ல, நாங்கள் வேறு, எங்களுடைய மனம் வேறு, எங்களுடைய உடல் வேறு என்ற நிலையை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும். அந்த நிலைக்கு வந்து கொண்டிருப்போமாக இருந்தால் எங்களுடைய பயிற்சியில் நாங்கள் முன்னேறி கொண்டு போகின்றோம் என்பதற்கு அதைவிட தகுந்த ஆதாயம் வேறு ஒன்றும் தேவையில்லை. ஆகவே அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு நீங்கள் சாதனை மூலம் என்னென்னவற்றை நீங்கள் முன்னேற்றத்தில் பார்க்கலாம் என்பதற்கு இந்த சாதாரண விஷயங்கள் ஆக தெரியும். கிரியா யோகத்தின் முக்கியமான நிகழ்வுகள் உங்களுடைய உடலில் மனதில் நடந்து கொண்டு போவதை நீங்கள் அவதானிக்கலாம். அடுத்ததாக அடுத்த கேள்வி ஒன்று வந்திருக்கின்றது. நான் இன்றைய நற்சிந்தனையில் போட்ட கேள்வி, போட்டு ஒரு 10 நிமிடத்திலேயே அந்த கேள்வி வந்துவிட்டது. அந்த நற்சிந்தனையில் இன்று நான் வாசித்த பகுதியில் இருக்கும் கருத்துக்கள் அருமையானது, சுவையானது, தேனானது என்று ஒரு அன்பர் வெளியிட்டிருந்தார் தன்னுடைய கருத்தை வாட்ஸ்அப்பில். அது உண்மைதான். இன்றைய நற்சிந்தனையை கேட்காதவர்களுக்காக நான் அதை பற்றியும் சிறிது உரையாடுகின்றேன். இன்றைய நற்சிந்தனையில் பாபாஜியின் தெய்வீய குரலிலிருந்து எங்களுக்கு கிடைத்த தகவல் என்னவென்றால், ஆறினை அகற்றுக. அதாவது எங்களுடைய கிரியா யோகா பயிற்சிக்கு மிகவும் முக்கியமான ஒரு கருத்து அந்த அன்பரை பொறுத்தவரையில் கிரியா யோகா தெய்வீய குரலில் அந்த 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 தகவல் தான் இருக்கிற தகவல் எல்லாற்றையும் விட தனக்கு நன்றாக பிடித்த தகவல் என்று தன்னுடைய உணர்வினை வெளிப்படுத்தி இருக்கின்றார். வாசிக்காதவர்கள் இன்று இந்த சத்சங்கம் முடிந்த பின் வீட்டில் அதை வாசியுங்கள். இன்று போட்ட நற்சிந்தனையை அதில் சொல்லப்பட்டிருக்கும் கருத்து என்னவென்றால், பாபாஜி 6 விடயங்களை எங்களை தவிர்க்க சொல்லுகின்றார் எங்களுடைய சாதனை பயிற்சியில். அந்த 6 விடயங்கள் என்னவென்றால், முதலாவது காமம், அதாவது கிடைக்காத ஒன்றை கற்பனையில் அடைய நினைப்பது காமம் என்று வரவிலக்கணம் தந்து அதிலிருந்து விளக்க சொல்லுகின்றார். 2வது குரோதம், அதாவது இடையூறாக இருப்பவர் மீது ஏற்படும் சினத்தால் அவருக்கு பிடிக்காத ஒன்றை நாங்கள் அழிக்க யோசிக்கின்றோம், அதிலிருந்து விளக்குமாறு சொல்லுகின்றார். குரோதம் என்ற இடத்திலிருந்து அடுத்ததாக லோபம், லோபம் என்றால் எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்ற ஆசை, அதில் இருந்தும் நாங்கள் விலத்த வேண்டும். நான்காவதாக கர்வம், அதாவது நானே பெரிதாக என்று நினைப்பது, ஆணவம், அதில் இருந்தும் விலத்த வேண்டும். அடுத்ததாக பொறாமை, அதாவது மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள், நல்லாக இருக்கின்றார்கள் என்றதை பார்த்து நாங்கள் பொறாமைப்படுதல், அதில் இருந்தும் விலத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார். கடைசியாக மோகம், ஆசையால் வரும் மயக்கம், நாங்கள் அந்த ஆசையால் வரும் மயக்கத்திலிருந்தும் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார். இந்த ஆறையும் அகற்றினால் நாங்கள் ஆன்மாவில் எங்களுடைய விழிப்புணர்வையும் ஆன்மாவிலிருந்து சாட்சி பொருளாகவும் மாறலாம் என்பது பாபாஜியின் உயரிய கருத்து. இன்றைய நற்சிந்தனையில் கொடுக்கப்பட்ட விஷயம், அதற்கு அவர் இந்த ஆறையும் அகற்றுவதற்கு என்ன மாதிரி இந்த ஆறு தேவையில்லாத விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றுவதற்கு ஆறு நல்ல விஷயங்களை அவர் குறிப்பு தருகின்றார். அந்த விஷயத்தில் நீங்கள் முன்னேறினால் இந்த ஆறு கெட்ட விஷயங்களிலிருந்து நீங்கள் விழிப்புணர்வு பெறலாம் என்பதற்காக உங்களுக்கு அந்த கெட்ட விஷயங்கள், அதாவது நாங்கள் தொடரக்கூடாத விஷயங்களையும் சொல்லி தொடர வேண்டிய விஷயங்களையும் அதே பக்கத்தில் தருகின்றார். அந்த விடயங்கள் ஆவன, முதலாவது அமைதி, சைலன்ஸாக இருந்தால் நீங்கள் அதில் வெற்றி பெறலாம் என்று சொல்லுகின்றார். ரெண்டாவது ஒழுக்கம், டிசிப்ளின், அதாவது நீங்கள் ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு அதில் வெற்றி இருக்கின்றது, அதாவது உண்மை வாழ்க்கை. மூன்றாவது வெறுப்பின்மை, ஒன்றிலையும் வெறுப்புப்படாமல் வெறுக்காமல் இருக்கும் தன்மையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். நான்காவது பொறுமை, அதாவது பேஷண்ட், அதாவது நீங்கள் பொறுமையாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஐந்தாவது ஆர்வம், அதாவது நீங்கள் எந்த விஷயத்தை செய்தாலும் அதில் ஒரு ஆர்வமாக இருந்து செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார். ஆறாவது மன நிறைவு, சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது நீங்கள் செய்யும் விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய மனதை போட்டு அதில் ஆனந்தமாக செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். இந்த ஆறு விடயங்களை நீங்கள் கடைப்பிடிப்பதன் மூலமாக நீங்கள் கடைப்பிடிக்க கூடாத விஷயமான காமம், குரோதம், லோபம், கர்வம், பொறாமை, மோகத்திலிருந்து வெளியால் வரலாம் என்று பாபாஜி என் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டதை இன்று நற்சிந்தனையில் வாசித்தேன். அதைத் தொடர்ந்து அவர் சொல்லும் சில தகவல்கள், உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்கு நான் அல்லது எனது என்பதை விட்டு ஆன்மாவை கவனிக்க வேண்டும். இதை நாங்கள் பல தடவை பார்த்து விட்டோம். நான் எனது, இந்த ரெண்டும் தான் எங்களை இறைநிலையை, ஓ பாபாஜி நிலையை சென்று அடையாமல் தடுக்கும் விஷயமாகும். அதற்கு நான் உதாரணம் மூலம் கூட முதல் சத்சங்கத்தில் தெரிவித்திருக்கின்றேன். நான் என்று எனது என்பது அகங்காரம், மமகாரம் என்று சொல்லுகின்றோம். நான் என்பது அகங்காரத்தாலும் எனது என்பது மமகாரத்தாலையும் வருவதொன்று. நான் வந்துதான் எனது என்பது வருகின்றது. அதற்கு உதாரணமாக ஒரு மரம் வளரும் போது மரம் வளர்ந்து கிளைகள் விடுகின்றது. அந்த மரத்தை நாங்கள் வெட்ட வேண்டும் என்று யோசிச்சோம் என்றால் முதல் கிளைகளை வெட்டித்தான் மரத்தை வெட்டுவார்கள். அதான் அந்த முறை. அதே மாதிரித்தான் எங்களுடைய மனதில் வரும் நான் அல்லது எனது என்ற அகங்காரம் என் மமகாரத்தை நாங்கள் எங்களிடமிருந்து நீக்கும் போது மமகாரத்தை முதல், இரண்டாவதாக வந்த மமகாரத்தை முதல் நீக்கி பேர்ந்துதான் நான் என்ற அகங்காரத்தை நீக்கலாம் என்று சைவ சித்தாந்தத்தில் தகவல் தரப்பட்டிருக்கின்றது. அந்த முறையில்தான் நாங்கள் அதை நீக்க வேண்டும். அதற்கு இன்னொரு உதாரணமும் கிட்டடியில் ஒரு இடத்தில் பார்த்தேன். அது இன்னும் நன்றான ஒரு உதாரணம், ஒரு பேச்சாளர் கொடுத்த உதாரணம். அந்த உதாரணத்தில் அவர் அகங்காரம் மமகாரத்துக்காக நீங்கள் ஆண்கள் உடை அணிவதை சொல்லுகின்றார். நீங்கள் பெனியன் போட்டுத்தான் ஷர்ட் போடுகின்றீர்கள் எங்கேயாவது போவதற்கு. திரும்பி வந்தவுடன் ஷர்ட்டை கலட்டித்தான் பெனியனை கலட்டுகின்றீர்களே தவிர பெனியனை கலட்டி ஷர்ட்டை கலட்ட முடியாது. அதுவும் ஒரு நல்ல ஒரு உதாரணம், இந்த அகங்காரம் மமகாரம் என்றதை நீங்கள் உணர்வதற்கு. மரமும் கிளையும் போல உங்களுடைய உடலில் நீங்கள் ஆடையை அணியும் போது பெனியன் போட்டு ஷர்ட் போட்டால் நீங்கள் ஷர்ட்டை கலட்டித்தான் பெனியனை கலட்டுவீர்கள் என்பது அருமையான ஒரு உதாரணம், நன்றாக இருந்தது கேட்கும்போது. ஆகவே இந்த நான் அல்லது எனது என்பதை நாங்கள் அகற்றி எங்களுடைய விழிப்புணர்வுக்கு சென்று அந்த விழிப்புணர்வில் இருந்து சாட்சி நிலையில் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எங்களுடைய சாதனை கைகூடும் என்பது பாபாஜியின் தெய்வீய குரலில் தரப்படும் கருத்து. அடுத்து இன்னொரு கருத்தை தருகின்றார். ஆன்மாவை கவனிப்பதற்கு ஆன்மீக நாட்குறிப்பு முக்கியம். இந்த நாட்குறிப்பில் தியானம், வழிபாடு, அன்றாட முன்னேற்றம் பதிவு செய்யப்பட வேண்டும். இதையும் பல தடவை பார்த்துவிட்டோம். அதையும் இன்றைய நற்சிந்தனையில் நான் வாசித்த பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மீண்டும் மீண்டும் அதை பற்றி பெரிதும் கதைக்க தேவையில்லை. ஆன்மீக நாட்குறிப்பின் முக்கியத்துவம் திரும்பவும் பாபாஜியின் புத்தகத்தில் பல இடங்களில் வலியுறுத்தப்படுகின்றது. ஆகவே ஆன்மீக நாட்குறிப்பு கூட உங்களுடைய சாதனையின் முன்னேற்றத்திற்கு ஒரு கருவி. அதை செய்யாமல் நான் சாதனை செய்யலாம் என்று யாராவது நினைத்தால் அதை பற்றி பரவாயில்லை, அது உங்களுடைய நினைப்பாக இருக்குமே தவிர அந்த ஆன்மீக நாட்குறிப்பு ஒரு முக்கியமான செயல் உங்களுடைய சாதனையில் என்பதை மறந்து விடாதீர்கள். மூன்றாவதாக இன்னொன்று சொல்லுகின்றார். யோகம், சமாதி, பரமானந்தம் ஆகியவை சாதனையால் கிடைக்கும், யோக சாதனையால் கிடைக்கும் என்று இன்றைய நற்சிந்தனையில் நான் குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது நீங்கள் செய்யும் சாதன பயிற்சியால் தான் உங்களுக்கு யோக நிலையும் சமாதி நிலையும் பரமானந்த நிலையும் கிடைக்கும் என்பதை பாபாஜி குறிப்பிடுகின்றார். அதற்கடுத்ததாக இன்னொரு அருமையான விஷயத்தை குறிப்பிடுகின்றார். மனதில் எழும் உணர்ச்சி, தூண்டுதல் இவற்றை விட்டு விலக வேண்டும். இது நல்ல ஒரு அருமையான செய்தி எல்லோருக்கும். உணர்ச்சி வேறு, தூண்டுதல் வேறு. உணர்ச்சி என்பது உங்களுடைய அக மனதில் ஏற்படும் ஒரு விஷயம், அகத்தில். தூண்டுதல் என்பது புறத்தில் ஏற்படும் ஒரு விஷயம். அதை நாங்கள் பலமுறை வெவ்வேறு கோணங்களில் பார்த்திருக்கின்றோம். தூண்டுதல் எல்லாம் ஏற்படுவது எங்களுக்கு எங்களுடைய பொறிகளில் இருந்து, வெளிக்கருவிகளில் இருந்து என்று சொல்லுகின்றோம் சைவ சித்தாந்தத்தில். உணர்ச்சிகள் ஏற்படுவது முழுக்க உள்கருவிகளில் இருந்து. ஆகவே வெளிக்கருவி, உட்கருவி என்பதை நாங்கள் பல கோணங்களில் பார்த்திருக்கின்றோம். ஆகவே வெளிக்கருவியால் ஏற்படும் தூண்டுதல்கள் உள்கருவியில் உணர்ச்சிகளை ஏற்படுத்தி எங்களுடைய சாதனையை தடுக்கின்றது. ஆகவே நாங்கள் வெளிக்கருவிகளையும் உட்கருவிகளை, வெளிக்கருவிகளை முதல் அணைக்கத் தொடங்கி, அணைப்பது என்று சொன்னால் அதிலிருந்து விடுபட்டு, கடைசியாக உட்கருவிகளையும் அணைக்கும் போதுதான் நாங்கள் எங்களுடைய காரண உடம்பில் இருக்கும் ஆன்மாவில் லயித்து அங்கே விழிப்புணர்வு ஏற்பட்டு சாட்சி நிலையை வளர்த்து அதன் மேலான சாட்சி நிலையை நாங்கள் அடைகின்றோம். ஆகவே அது பாபாஜியால் அந்த பக்கத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே மனத்தின் பகுதிகளாகிய உட்கருவிகள் நாங்கள் படித்திருக்கின்றோம். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்று வெளிக்கருவிகள் படித்திருக்கின்றோம். ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள், தன்மாத்திரைகள் ஆகிய 15, பஞ்சபூதங்கள் ஆகிய 5, 20, அதாவது அடுத்ததாக இருக்கும் அகக்கருவிகளான 4, 24 தத்துவங்களில் சைவ சித்தாந்தத்தில் அழகாக விளங்கப்பட்டிருக்கின்றது, விளக்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் ஒரு முறை பார்த்து விட்டோம். நேரம் இருக்கும் போது இன்னொரு முறை உங்களுடன் நான் அந்த இடத்திற்கு கூட்டி செல்வேன், ஒரு சத்சங்கத்தில், ஓர் ரெண்டு சத்சங்கத்தில். ஆகவே இவற்றையெல்லாம் வெல்லுவதுதான் எங்களுடைய கிரியா யோகா சாதனையின் உச்சிக்கட்டம். அதற்கு நேரம் எடுக்கும், புறப்புகளும் எடுக்கும். ஆனால் அந்த வகையில் நாங்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது எங்களுடைய சாதனையில் நாங்கள் எங்களுடைய முன்னேற்றத்தை சிறிது சிறிதாக காணக்கூடியதாக இருக்கும். மற்றது இன்னொரு விஷயத்தையும் பாபாஜி இந்த நற்சிந்தனையில் வாசிக்கும் போது இருந்தது. அது என்னவென்றால் விருப்பு வெறுப்பு. இந்த விருப்பு வெறுப்பு என்பது முக்கியமானது. விருப்பு வெறுப்பு என்பது எங்களுடைய 3 சக்திகளாக நாங்கள் படித்திருக்கின்றோம். இந்த விருப்பு வெறுப்பு என்றது இந்த 3 சக்திகளில் ஒரு சக்தியான இச்சா சக்தி. இச்சா சக்தியில்தான் இந்த விருப்பு வெறுப்பு தென்படுகின்றது. ஆகவே எல்லா உயிருக்கும் இந்த விருப்பு வெறுப்புகள் உண்டு. சிறிது ஆழமாக நாங்கள் பார்க்க போனால் தனிய மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த எல்லா உயிரினங்களுக்கும் இந்த விருப்பு வெறுப்பு, அந்தந்த அறிவில் இருக்கும் உயிரினங்களுக்கு அந்தந்த அறிவிற்கு ஏற்ற விருப்பு வெறுப்புகள் இருக்கின்றது. அதாவது இந்த விருப்பு வெறுப்பு, செயல், ஞானம் ஆகிய இந்த 3 சக்திகளும், இச்சா சக்தி, ஞானா சக்தி, கிரியா சக்தி, எல்லா உயிரினங்களுக்கும் அந்த சக்திகள் உண்டு. அந்தந்த அறிவுக்கேற்றபடி என்று சைவ சித்தாந்தம் ஒரிடத்தில் குறிப்பு காட்டுகின்றது. ஆகவே நாங்கள் இந்த விருப்பு வெறுப்புகளில் அகப்பட்டு கொண்டிருக்காமல் அதிலிருந்து நாங்கள் வெளிப்பட வேண்டும் எங்களுடைய சாதனையால் என்பதையும் அதில் ஒரு சிறு குறிப்பு தரப்பட்டிருக்கின்றது இன்றைய நற்சிந்தனையில். அதை தொடர்ந்து நாளைய நற்சிந்தனையும், நான் இப்போது கதைத்த சில பகுதிகள் நாளைய நற்சிந்தனையிலும் வருகின்றது, அதையும் கேளுங்கள். ஆகவே எங்களுடைய பயிற்சியை பொறுத்தவரையில் நாங்கள் இவற்றில் நின்று இவற்றை வென்று இந்த உட்பொறிகளையும் வெளிப்பொறிகளையும் வென்று நாங்கள் சாதனையில் முன்னேற வேண்டும். முன்னேறினால் நாங்கள் என்ன என்ன விடயங்களை எங்களுடைய உடலிலும் மனதிலும் எங்களுடைய அகப்புறத்தில் அனுபவிக்கலாம் அல்லது பெறலாம் என்பதை பற்றி இன்று முதலாவது கேள்வியுடன் சம்பந்தமாக இரண்டாவது நற்சிந்தனை வந்து பாபாஜியின் அருளால் அமைந்திருக்கின்றது என்றுதான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் முதலாவது கேள்வி கேள்வியாக வந்தது, அந்த கேள்வி நேற்றே வந்துவிட்டது. அதுக்கு இரண்டாவது ஆக நான் நேற்றிரவு பார்த்த நற்சிந்தனையில் அதற்குரிய பதில் சுருக்கமாக பாபாஜியால் பெரிய பதிலையே சுருக்கமாக கொடுத்து அதை ஒரு அன்பர் அது மிகவும் லயித்திருக்கின்றார். ஆகவே எங்களுடைய கிரியா யோகம் என்பது உன்னதமான யோகம். கிரியா யோகத்தில் நாங்கள் எங்களுடைய பாபாஜியின் தெய்வீய குரலில் படிக்கும் விடயங்கள் எல்லாம் உண்மையான விடயங்கள், பாபாஜியால் தரப்பட்ட விடயங்கள் என்றபடியால் நாங்கள் நேற்று மணிவாசகரை பற்றி பார்த்தோம், மாணிக்க வாசகரை பற்றி, அவர் அருளிய திருவாசகம் என்னும் தேன் என்பதை பார்த்தோம். எத்தனை பேர் நீங்கள் அப்படி இந்த தெய்வீய குரலை பார்க்கிறீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, அது உங்களுடைய உணர்வை பொறுத்தது. என்னை பொறுத்தவரையில் நான் கிரியா யோகம் பயிலத் தொடங்கிய நாளிலிருந்து இன்று வரை பாபாஜியின் தெய்வீய குரலை திருவாசக தேன் என்று சொல்வது போல் பாபாஜியின் கிரியா யோகா தேன் என்றே நான் எல்லாரிடமும் சொல்லி வருகின்றேன். அதற்கு நான் பெயர் கொடுத்தது அது கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் இருப்பது போல கிரியா யோகா சாதகர்களுக்கு பாபாஜியின் தெய்வீக குரல் தான் பைபிள். பைபிள் என்றால் எல்லோருக்கும், நீங்கள் கிறிஸ்தவனாக இருக்காவிட்டாலும் தெரியும், அந்த பைபிள் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வீட்டிலும் பைபிள் என்ற புத்தகம் இல்லாமல் இருக்காது. அதே போல் ஒவ்வொரு முஸ்லீம் மதத்தவர்கள் வீட்டிலேயும் குர்ஆன் என்ற புத்தகம் இல்லாமல் இருக்காது. ஆனால் சைவ சமயத்தில் பல புத்தகங்கள் இருக்கின்றபடியால் ஒருவருடைய வீட்டிலும் ஒரு புத்தகங்களும் இருப்பதில்லை. ஏனென்றால் எங்களுக்கு ஆயிரக்கணக்கில் பல புத்தகங்கள் பல தத்துவங்களை சொல்லி இருப்பதால் ஒருவரும் அதற்குரிய நிலையை கொடுத்து சில புத்தகங்களை அவர்கள் விரும்பினதை வைத்திருப்பார்களே தவிர சிலர் அதற்கு முக்கியத்துவம் கூட கொடுப்பதில்லை. ஆனால் மற்றைய மதங்களில் கிறிஸ்தவத்திலோ முஸ்லீம் மதத்திலோ அந்த புத்தகம் வீட்டை இல்லை என்றால் அவர் அந்த மதத்திலிருந்து ஒதுக்க வைக்கப்படுகின்றார் என்ற மனநிலையை அவர்களுக்கு உருவாக்குகின்றார்கள். அவர்கள் அந்த புத்தகத்தை தொடர்ந்து படிக்க வேண்டும் என்பதை கொடுப்பது மாத்திரமில்லாமல் அந்த புத்தகம் இருந்தால்தான் அவன் ஒரு முஸ்லீம், அவன் ஒரு கிறிஸ்தவன் என்று அவர்களை அழைக்கின்றார்களே தவிர அந்த புத்தகம் இல்லாத வீட்டில் அந்த மதம் இல்லை என்பதுதான் அவர்களின் கோட்பாடு. நான் இங்கு மத கோட்பாட்டை போதிக்க வரவில்லை. ஆனால் எங்களுக்கும் சைவ சமயத்தில் உத மாதிரி சித்தாந்தத்தில் தொடங்கி பல விடயங்கள் கையில் இருந்தாலும் திருவாசகத்தேன் வரை ஒருவரும் அந்த புத்தகத்தை வைத்திருக்க வேண்டும், திருக்குறளை வைத்திருக்க வேண்டும், திருவாசகத்தை வைத்திருக்க வேண்டும் ஒரு என்று ஒருவரும் நினைப்பதில்லை, அதை தொடர்ந்து பார்ப்பதும் இல்லை. ஆனால் கிரியா சாதகர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இந்த கிரியா பாபாஜியின் தெய்வீய குரல் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நான் டீச்சர் கொடுப்பவர்கள் எல்லோருக்கும் அவர்கள் வேண்டாமல் விட்டுட்டாலும் என்று பயம் கருதி அந்த டீச்சரின் போது எல்லோருக்கும் பாபாஜியின் தெய்வீக குரலை கொடுத்து அவர்களுடைய வீட்டிற்கு அனுப்பி வைக்கின்றேன். அதற்குரிய காரணம் அவர்கள் விரும்பி அதை துறந்து பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி அவர்களை நான் கிரியா சாதகன் என்பதை அடையாளப்படுத்தி அவர்களுடைய மனநிலை சாதனையில் கூடும்போது அந்த புத்தகத்தின் தத்துவத்தை அவர்கள் உணர வேண்டும், அது கிரியா யோகா தேன் என்று அவர்கள் உணர்ந்து அதை தித்தித்து அதில் இருக்கும் ஒவ்வொரு சொல்லுகளையும் படித்து அந்த சொல்லுகளில் இருக்கும் கருத்தை அறிந்து அந்த கருத்துப்படி வாழ்க்கையை நடத்தி வாழ்ந்து அவர்களுடைய சாதனையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்வி பதில்களுக்கு பாபாஜியின் அருளுடன் உங்களை கூட்டிச் செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ.